அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 23 நாள் புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இன்று பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் தொடங்க உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நிகழ்வுக்கான சூழல் குறித்த செய்தி, ரமசான் நோன்பிலிருந்து இருந்த முஸ்லீம் ஊழியரை தரமற்ற உணவை உண்டு பார்க்க சொல்லி சிவசேனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியது பற்றிய செய்தி,
ஒரு பொறுப்புல உள்ளவங்களும் இது மாதிரி வரம்பு மீறி செயல்படுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களை வந்து துச்சமா கிள்ளுக்கரையா நடத்தினா, மிருகங்களை போல் நடத்தினா, அந்த மக்களுடைய சேவைக்கு வந்திருக்காருன்னு அர்த்தமே கிடையாது.
பெங்களூருவில் பள்ளி சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் பள்ளி முதல்வர் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் வடக்கே ராணுவ தேவைகளுக்காக காணிகள் அளவெடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதுபோன்ற நிலங்கள் கையகப்படுத்தப்படவில்லை என்று ராணுவம் கூறியிருப்பது பற்றிய செய்தி,
53 பரப்பு காணியையும் நில அளவை செய்வதற்காக நில அளவையாளர்கள் அன்று வந்திருந்தார்கள். பொதுமக்களினுடைய கடுமையான எதிர்ப்பின் அடிப்படையில் வந்து அவர்கள் நில அளவையிலிருந்து அன்றைக்கு வந்து விலகி சென்றிருக்கின்றார்கள். இதை ராணுவ ஊடக பணிப்பாளர் இல்லை என்று சொல்லி சொல்வது நகைப்புக்கிடமாக உள்ளது.
ஆகியவை பின்னர் பலகனியும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், சிவராமகிருஷ்ணன்.
உக்ரைனின் கிழக்கு வட்டகையில் 2 போர் விமானங்களை ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். மலேசியாவின் பயணிகள் விமானம் கடந்த வியாழக்கிழமை சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்திற்கு அருகில் டொனஸ்க் பிராந்தியத்திலேயே போர் விமானங்களில் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கிளர்ச்சியாளர்களுக்கு தலைமை தாங்கும் முன்னாள் இராணுவ அதிகாரி உரிமை பாராட்டியிருக்கிறார். அவை எப்படி வீழ்த்தப்பட்டன, எத்தனை பேர் போர் விமானங்களில் இருந்தார்கள் போன்ற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை.
யுக்ரைனின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய விமானத்தில் பயணித்தவர்கள் சிலரின் சடலங்கள் நெதர்லாந்தில் உள்ள ஐண்டோவன் விமானப்படை தளத்தில் 2 விமானங்களில் இருந்து இறக்கப்பட்டுள்ளன. அந்த விமானங்கள் யுக்ரைனில் வந்து இறங்கியவுடன் மணிகள் ஒலித்த பின்னர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விமானத்திலிருந்து 40 சடலங்கள் அடங்கிய சவப்பெட்டிகள் இறக்கப்பட்டு அவை 40 வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதை டச்சு மன்னர், அரசி மற்றும் பிரதமர் ஆகியோர் மௌனமாக பார்வையிட்டனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று 1 தேசிய துக்கம் அனுசரிக்கப்பட்டு டச்சு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. இந்த சடலங்கள் இப்போது ஹில் வேர்சம் நகருக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு அவை அடையாளம் காணும் பணிகள் தொடங்கும்.
ரஷ்யா மீது எவ்வளவு விரைவாக குறிப்பிடத்தக்க அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க முடியுமோ அதை ஐரோப்பிய ஒன்றியம் செய்ய வேண்டும் என்று ஜெர்மன் அரசு தலைவர் அங்கலா மெர்க்கல் கேட்டிருக்கிறார். சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய விமானம் தொடர்பாக ரஷ்யா எந்த விளக்கமும் வழங்குவதில் ஆர்வம் காட்டாத நிலையில் விரைவான முடிவுகள் தேவை என்று அங்கலா மெர்க்கல் அம்மையாரின் பேச்சாளர் கேட்டிருக்கிறார். ஆனாலும் 2018 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ரஷ்யாவில் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சில அரசியல்வாதிகள் கேட்டிருப்பதை ஜெர்மன் அரசாங்கமும் ஃபைஃபாவில் இருக்கும் ஜெர்மனியின் பிரதிநிதியும் நிராகரித்திருக்கிறார்கள்.
தாய்வானில் ஏற்பட்டுள்ள ஒரு விமான விபத்தில் 40 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்று கருதப்படுகிறது. விமான நிலையம் ஒன்றில் பயணிகள் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்க முயற்சித்த பொழுதே அது நொறுங்கி விழுந்தது. மேட்மோ என்று பெயரிடப்பட்டிருந்த சூறாவளி காரணமாக ஏற்பட்ட மோசமான வானிலையால் அந்த விமானம் தரையிறங்குவது தாமதமானது.
காசா நிலப்பரப்பின் தென்பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதால் அங்கு வாழும் பாலஸ்தீனர்கள் பீதியிலே வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இலக்கருகில் உள்ள காசா கிராமமான கூசாவை விட்டு பாலஸ்தீன ஒருவர் எமது பிபிசிக்கு தகவல் தரும்போது 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும், வெள்ளைக் கொடிகளை ஏந்தியவாறு ஓடும் சிலர் உட்பட 4,000 அதிகமானோர் பொதுமக்கள் வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
காசாவின் மீது தற்பொழுது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை இழைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவி பிள்ளை தெரிவித்துள்ளார்.
Where there seems to be a strong possibility that international humanitarian law has been violated in a manner that could amount to war crimes.
இந்த மோதல்களின் பொழுது பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்க போதிய முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று இஸ்ரேல் கூறுவது தொடர்பில் சந்தேகங்கள் உள்ளன என்று நவி பிள்ளை கூறுகின்றார். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டியுள்ள அவர், அது சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் எந்த அளவுக்கு துச்சமாக மதிக்கப்பட்டன என்பதை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வெளிக்காட்டியது என்று சுட்டிக்காட்டுகிறார். அந்த தாக்குதலில் காசாவின் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த 7 சிறார்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டது போல தெரிகிறது. அதே நேரம் வகை தொகையின்றி ஹமாஸ் நடத்தும் ராக்கெட் வீச்சுகளையும் அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். நவிப்பிள்ளையின் கருத்துக்கள் முற்றாக ஆராயப்படாமல் வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்கள் என்று இஸ்ரேலிய பிரதிநிதி கூறுகிறார்.
இன்றைய செய்தியரங்கில் பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான செய்திகளை நாம் கேட்பதற்கு முன்னதாக சில இந்திய குறிப்புகள். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள மகாராஷ்டிரா அரசு விருந்தினர் இல்லத்தில் ரம்ஜான் நோன்பிருந்த முஸ்லீம் ஊழியர் ஒருவரை உணவு தரம் குறித்த பிரச்சனையில் அந்த உணவை உண்டு பார்க்க சொல்லி சிவசேனை நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
புதுடெல்லியில் உள்ள மகாராஷ்டிர மாநில அரசு விருந்தினர் இல்லத்தில் ரமணான் லோம்பில் இருந்த முஸ்லீம் இனத்தை சேர்ந்த சிற்றுண்டி ஊழியர் ஒருவரை சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜன் விசாரே உணவு உண்ண வற்புறுத்திய சம்பவம் இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் உள்ள தானே மக்களவை தொகுதியைச் சேர்ந்த சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜன் விசாரே இன்று புதன்கிழமை மகாராஷ்டிர மாநில அரசு விருந்தினர் இல்லத்தில் தரமான உணவு பரிமாறவில்லை என்று கூறி அந்த இல்லத்தில் உள்ள சிற்றுண்டியில் பணிபுரிந்த ஊழியரை இவ்வாறு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு நாட்டில் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் வலுத்து வந்த சூழலில் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் விசாரே அந்த சிற்றுண்டி ஊழியர் முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர் என்பது தனக்கு தெரியாது என்றும் தரமான உணவு அங்கு பரிமாறப்படவில்லை என்பதை உணர்த்தும் நோக்கத்தில் மட்டும்தான் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் விளக்கம் அளித்தார். மேலும் இது தொடர்பில் அந்த ஊழியரிடம் தான் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோரவும் தயங்க மாட்டேன் என்றார். இந்த நிகழ்வு நடைபெற்ற போது செய்யப்பட்ட ஒளிப்பதிவுகள் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான எல் கே அத்வானியும் நடைபெற்ற இந்த விவகாரம் குறித்து கருத்து கூறுகையில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சமயத்தில் இது தொடர்பான கருத்தை கூறக்கூறி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரான பேராசிரியர் கே எம் காதர் முகிதீனிடம் கேட்டேன்.
இந்த சம்பவம் நடந்தது மிக வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது.
இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட அந்த உறுப்பினர் வந்து திரும்ப வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட அந்த சம்பவம் குறித்து பேசும்போது வந்து அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து இந்த இனத்தை சேர்ந்தவர்ன்றது எனக்கு தெரியாது, அறியாமையில வந்து இந்த விஷயத்தை நடந்துருச்சு, நான் வந்து இதுக்கு மன்னிப்பு கோர்றது கூட தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கும்?
அவரு மன்னிப்பு கோர்றேன் என்று அவர் சொன்னது, அவர் தன்னை திருத்திக் கொள்றேன்னு சொல்றது வரவேற்க வேண்டிய ஒண்ணுதான். ஆனா ஒரு பொறுப்புல உள்ளவங்க இது மாதிரி வரம்பு மீறி செயல்படுறத எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களை வந்து துச்சமா கிள்ளுக்கரையா நடத்தினா, மிருகங்களை போல் நடத்தினா, அந்த மக்களுடைய சேவைக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தமே கிடையாதே
என்றார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரான பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன். சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது தரமற்ற உணவு அங்கு பரிமாறப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள். மேலும் இந்த விவகாரத்தை எதிர்த்தரப்பினர் அரசியலாக்க முயல்வதாகவும் அப்போது அவர்கள் கூறினார்கள். இதுகுறித்து கருத்து கூற கூறி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இள கணேசனிடம் கேட்டபொழுது,
அந்த உணவு விடுதியிலே ஏதேனும் முறைகேடு இருக்குமானால் அதை வெளிப்படுத்துவதற்கு ஜனநாயக ரீதியாக எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அதிலும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் நினைச்சிருந்தால் இவர் அந்த தரமற்ற ஒரு உணவு சேவை குறித்து மாநில அரசாங்கத்திற்கு சொல்லி எச்சரிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் இந்துவா முஸ்லீமா என்கின்ற கேள்வி அல்ல, யாராக இருந்தாலும் அவர் இது போன்று நடந்திருக்க கூடாது என்பதைத்தான் எந்த ஒரு நடுநிலையாளர்களும் கருதுவார்கள். நானும் அப்படித்தான் கருதுகின்றேன். ஆனால் அதன் பிறகு அவரது மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்பதாக சொல்கிறார்கள். அதனால் அவர் தவறை உணர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இவர் ஏதோ ஒரு திட்டமிட்ட ரீதியில் வேறு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்துக்காகவே செய்தார் என்பது போல திசை திருப்பி அதை ஒரு பெரிய விஷயமாக பூதாகரமாக ஊதி பெரிதாக்குவதற்காக நடக்கிற முயற்சிகள் இருக்கிறதே, அதுவும் கண்டிக்கத்தக்கது
என்றார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இள கணேசன்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். பெங்களூர் பள்ளிக்கூட சிறுமி ஒருத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பள்ளியின் முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பெங்களூரில் பள்ளி ஊழியர்களால் 6 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த பள்ளியின் தலைவர் கர்நாடக மாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ருஸ்டம் கெரவாலா என்னும் அவர் செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வார இறுதியில் அந்த பள்ளியில் பணிபுரியும் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டார். அவரது மடிக்கணினியில் அநாகரிகமான குழந்தைகள் தொடர்பான காணொளிகள் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பாலியல் வல்லுறவு சம்பவம் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்று நடந்துள்ளது. எனினும் பல நாட்களுக்கு பிறகே பெற்றோர்கள் இதை கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூர் காவல்துறை ஆணையர் M.N. Reddy, பள்ளியில் ஒரு குழந்தையின் பாதுகாப்புக்கான பொறுப்பு பள்ளி தலைவருடையது. பாதுகாப்பை உறுதி செய்யாதது சிறார் நீதி சட்டத்தின் பிரிவு 23 கீழ் குற்றமாகும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் சட்டம் உள்ளது. அதன் பிரிவு 21 படி விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல்கள் தர மறுப்பது தண்டனைக்குரியதாகும். இந்த பிரிவுகளுடன் சேர்த்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 201 கீழ் சாட்சியங்களை அழித்தது ஆகியவற்றின் கீழ் விப்கயார் உயர்நிலை பள்ளியின் தலைவர் ருஸ்டம் கேரவலா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் பெங்களூர் காவல்துறை ஆணையர் M.N. Reddy. இதற்கிடையில் மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா நகரில் உள்ள லேக் டவுன் பகுதியில் 3 வயது குழந்தையை வீட்டில் பாடம் கற்பிக்கும் டியூஷன் ஆசிரியர் கொடூரமாக அடித்து துன்புறுத்தும் காணொலி இந்திய ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூஜா சிங் என்ற டியூஷன் ஆசிரியர் அந்த 3 வயது குழந்தையை ஒரு அறைக்குள் வைத்து எட்டி உதைப்பது போலவும், குழந்தையை கண்மூடித்தனமாக முகத்தில் குத்துவதைப் போலவும், அந்த குழந்தை கதறுவது போலவும் உள்ள CCTV காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பார்வையற்ற 3 குழந்தைகளை பள்ளி முதல்வர் அடித்து துன்புறுத்தும் காணொளி வெளியாகி 2 நாட்களில் இந்த காணொளி வெளியாகியுள்ளது. இது பல ஆர்வலர்களிடமிருந்து கண்டனத்தை எழுப்பியுள்ளது. பூஜா சிங் என்ற வீட்டில் பாடம் கற்பிக்கும் டியூஷன் ஆசிரியை 3 தினங்களுக்கு முன்னர் பணியில் சேர்ந்ததாகவும், கடந்த 2 நாட்களாக அவரிடம் பாடம் பயில அந்த குழந்தை மறுத்து வந்ததாகவும் அந்த குழந்தையின் தாயார் தெரிவித்துள்ளார். 3வது நாள் அந்த குழந்தையை தன்னுடன் தனியாக அறைக்குள் அனுப்ப அந்த ஆசிரியை பெற்றோரிடம் கோரியதாகவும், எனவே பெற்றோர் அனுமதித்ததாகவும் அந்த தாயார் தெரிவித்துள்ளார். அந்த குழந்தையின் அலறல் சத்தத்தை கேட்ட தாய் அந்த அறையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கருவியை ஆன் செய்துள்ளார். ஆசிரியையின் காட்டுமிராண்டித்தன துன்புறுத்தல் கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து டியூஷன் ஆசிரியை தங்களிடம் மன்னிப்பு கோரியதாகவும், காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டாம் என்று வற்புறுத்தியதாகவும் அந்த தாயார் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த ஆசிரியரின் கணவர் ரோஹித் சிங் அந்த குழந்தையின் வீட்டிற்கு வந்து காவல்துறையை அணுகினால் உங்களுக்கு நல்ல முடிவு இருக்காது என்று மிரட்டியதாகவும் அந்த குழந்தையின் தாயார் தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் அந்த டியூஷன் ஆசிரியர் மீது காவல்துறையிடம் குழந்தையின் பெற்றோர் இன்று புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக லேக் டவுன் பகுதியின் காவல்துறை அதிகாரி அசோக் சென் தெரிவித்துள்ளார்.
டெல்லியிலிருந்து செய்தியை வழங்கியவர் சங்கீதா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை தொடர்பான குறிப்புகள். இலங்கையின் வடக்கே யாழ் மாவட்டத்தில் இராணுவ தேவைகளுக்காக நிலங்கள் அளக்கப்படுவதாக வந்த சர்ச்சையில் இராணுவம் அதுபோன்ற நில கையகப்படுத்தல் திட்டம் எதுவும் இல்லை என்று மறுத்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்புடன் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குட நாட்டில் இராணுவத்தின் தேவைக்காக எடுக்கப்பட உள்ள காணிகளை அளப்பதற்கு நில அளவையாளர்கள் முற்பட்ட போது அதனை காணி உரிமையாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதிர்த்து தடுத்து நிறுத்தியுள்ள நிலையில் அங்கு இராணுவ முகாம்களுக்காக புதிதாக காணிகள் சுவீகரிக்கப்படவில்லை என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள் கொழும்பில் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்திருக்கின்றார்.
இரு
தினங்களுக்கு முன்னர் அச்சுவேலியில் காணி அளப்பதற்காக அதிகாரிகள் சென்றிருந்த போது இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை குறித்து பெருமளவில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அங்கு புதிதாக காணிகளை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குடநாட்டில் இராணுவ முகாம்களுக்கென புதிதாக காணிகள் சுவீகரிக்கப்படவும் இல்லை, புதிய இராணுவ முகாம்கள் அமைக்கப்படவும் இல்லை. அச்சுவேலி சம்பவம் குறித்து பொய்யான பிரச்சாரமே செய்யப்பட்டிருக்கின்றது என்றார் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள். ஆயினும் இராணுவ பேச்சாளரின் கூற்றை வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் BBC தமிழோசியிடம் மறுத்துரைத்திருக்கின்றார். அச்சுவேலி, எழுதுமட்டுவாள், வெற்றிலைக்கேணி போன்ற பல இடங்களில் இவ்வாறு இராணுவத்தின் தேவைக்காக நில அளவை தணக்கள அதிகாரிகளினால் காணிகளை அளக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது காணி உரிமையாளர்களினாலும் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் மாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்.
நான் சொல்லுகின்றேன் பிரிகேடியர் ருவான் வணிக சூரிய சொல்லுகின்ற கருத்து தான் உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லி, காரணம் அச்சுவேலியில் பொதுமக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதியில் வெங்காய உற்பத்தியாளர்கள் சங்கம் காணியை வந்து ஏற்கனவே ராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்றது. அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழுகின்ற 53 பரப்பு காணியை வந்து சுவீகரிப்பதற்கு தற்சமய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 53 பரப்பு காணியையும் நில அளவை செய்வதற்காக நில அளவையாளர்கள் அன்று வந்திருந்தார்கள். தாங்கள் வரப்போகின்றோம் என்கின்ற செய்தியை கடிதத்தின் மூலம் காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்து தங்களுடைய எல்லைகளை காண்பிக்கும்படி பணிந்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் அன்று பொதுமக்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள். தாங்கள் எடுத்து மேலிடத்து உத்தரவு எவ்வாறாயினும் நாங்கள் இதனை அளக்காமல் விட்டு போக மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் பொதுமக்களினுடைய கடுமையான எதிர்ப்பின் அடிப்படையில் வந்து அவர்கள் நில அளவையில் இருந்து அன்றைக்கு வந்து விலகி சென்றிருக்கின்றார்கள். இதை ராணுவ ஊடக பணிப்பாளர் இல்லை என்று சொல்லி சொல்வது நகைப்புக்கிடமாக உள்ளது.
இந்த மாதிரி பொதுமக்களுடைய காணிய ராணுவத்துக்கு எடுக்கிற நடவடிக்கையை பொதுமக்கள் எதிர்த்தது இந்த ஒரு சம்பவம் தானே நடந்திருக்கு?
இல்ல, இது ஒரு சம்பவம் அல்ல, பல்வேறு இடங்களில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று எழுதுமட்டுவாழ் பகுதியில் அம்மாவுக்குரிய 50 ஏக்கர் காணி, அந்த 50 ஏக்கர் காணியிலும் நடந்த விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், 52வது படைப்பிரிவு நிலை கொண்டிருக்கின்றது. இதுவரையும் சட்ட ரீதியாக அந்த காணி அவர்களுக்குரியது அல்ல. படைத்தரப்பு அதிகாரிகளால் சொல்லப்பட்டது, தாங்கள் பணம் கொடுத்து இந்த காணியை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று காணி உரிமையாளர் காணியினுடைய உறுதி பத்திரத்துடன் நேற்று அந்த இடத்தில் பிரசன்னமாக இருந்தார். அதாவது அவருக்கு நிலத்தை அளவு செய்ய போகின்றோம் என்று சொல்லி நில அளவியாளர்களால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த காணி உண்மையிலேயே விற்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த வயது முதிர்ந்த அம்மையார் வந்து எதிர்ப்பை அந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நில அளவியாளரும் காணியை அளக்கிறதுக்கு அந்த முதாட்டியை வந்து அந்த இடத்துக்கு வரவழைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. குடாநாட்டில் பல்வேறு இடங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றன
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரணேசன் அவர்கள். அதே நேரம் 1995 அப்போதைய பாதுகாப்பு தேவைக்காக 100 இராணுவ முகாம்கள் ஜால்குனா நாட்டில் அமைக்கப்பட்டிருந்தன. அவைகள் இப்போது குறைக்கப்பட்டிருக்கின்றன என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள் கொழும்பில் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார்.
2009 ත්‍රස්තවාදී පරාජයත් සමග ටිකින් ටික හමුදාව මේ බොහෝ කඳවුරු වලින් ඉවත් වුණා. අක්කර 26,000ක පමණ ප්‍රදේශයක පැතිරී තිබිච්ච හමුදා කඳවුරු ප්‍රමාණය මේ වන විට අක්කර
2009 ආණ්ඩු பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் சிறிது சிறிதாக இராணுவ முகாம்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 26,000 ஏக்கர் காணிகளில் இராணுவ முகாம்கள் அப்போது அமைக்கப்பட்டிருந்தன. அது இப்போது 6,500 ஏக்கராக குறைந்திருக்கின்றது என்றார் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள்.
கோபனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். சுமார் 2 முன்னர் திருகோணமலை கிண்ணியாவில் மாட்டு இறைச்சி தொழுவம் ஒன்று இயங்குவது தொடர்பாக உள்ளூர் முஸ்லீம்களுக்கும் சிறப்பு அதிரடிப்படையினருக்கும் இருந்த சர்ச்சை தொடர்பில் இப்பொழுது 19 மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
திருகோணமலை மேல்நீதிமன்ற அழைப்பாணையொன்றின் பேரில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது மௌரூஃப் உட்பட கிண்ணியா பிரதேசவாசிகள் 19 பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களில் ஒருவரான முகமது மௌரூஃப் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆறுமுகம் ஜெகஜோதியிடம் இது பற்றி கேட்டேன்.
குறிப்பாக 8 முஸ்லிம் மக்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே சட்டமா அதிபரின் விசேட கட்டளையின் பெயரில் கிண்ணியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு 2 வாரங்களாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் உட்படத்தான் இந்த 19 இன்றைய மேல் நீதிமன்றத்திலே தோன்றினார்கள். இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அல்லது சில குற்றச்சாட்டுகள் குறிப்பாக கழக நோக்கத்துடன் கூட்டம் கூடியமை, கொள்கை அடைத்தமை, மற்றது அரசாங்க ஊழியரின் கடமையை செய்யவிடாமல் தடுத்தல் போன்ற குற்றங்களை இவர்கள் மீது சுமத்தப்பட உள்ளன. நடந்த விடயம் என்னவென்று சொன்னால், 2012 26 அளவில் கிண்ணியா பிரதேசத்திலே ஒரு மாடு அளிக்கும் தொழுவம் சட்டப்படி நடத்தப்பட்டு வந்தது. அன்றைய தினத்திலே விசேட அதிரடிப்படையினர் சேர்ந்தவர்கள் குறித்த அந்த மாடறுக்கும் தொழுவத்திலே சட்டத்துக்கு மாறாக மாடறுக்க பழகின்றது என்ற ஒரு பிரச்சனை எடுப்ப அதன் பலனாக பிரச்சனை சற்று உரத்து போக மக்கள் அங்கே திரண்டு விட்டார்கள். இதை கேட்டு இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தும் நோக்கமாக குறித்த அரசியல் தலைவர்கள் அந்த இடத்திற்கு சுமார் காலை 8 அளவில் விஜயம் செய்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தார்கள். 2 கழித்த பின்னர் இன்றுதான் மன்ற முன் ஆஜராகும்படி அவர்களுக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டு இன்று அவர்கள் மன்ற முன் தோன்றியிருந்தார்கள்
என்று தெரிவித்த அவர், நிபந்தனையின் பேரில் இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி இன்று மாலை பிரிட்டன் கிளாஸ்கோ நகரில் பின்னதாக தொடங்க உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளைக் கண்டு செய்தி சேகரித்து வழங்க நம்முடைய ஜெயபிரகாஷ் அங்கு சென்றிருக்கிறார். இன்று இந்த விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் நமக்கு அவர் அங்கு செய்திகளை தருவதற்காக இப்பொழுது நேரடி தொடர்பில் இருக்கிறார். என்ன ஜெயபிரகாஷ், விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையிலே சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு?
விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சகல் இடங்களிலும் பூர்த்தியாக இருக்கின்றன. நகர் முழுவதும் விழாக்கோலம் போன்றிருக்கின்ற நிலையில் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு அதிகாரிகள் கிளாஸ்கோ நகரம் முழுவதும் சுற்றி திரிவதை காண முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
பல இடங்களில் இன்று வந்து இந்த போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக காமன்வெல்த்தின் இந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வருவார் என்று கூறி இப்பொழுது அந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் வரவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து அங்கே என்ன சூழ்நிலை?
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விளையாட்டு விழாவுக்கு வர மாட்டார் என்று இலங்கை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்த ஆனந்த அலுக்கமகையோடு ஒரு நேர்காணலை பிபிசி தமிழோசை சற்று முன்னர் கண்டிருந்தது. அப்போது அவர் இலங்கையில் நடக்கின்ற மாகாண சபை தேர்தல் காரணமாக அவரால் இங்கு கிளாஸ்கோக்கு வர முடியவில்லை என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார். இதே நேரம் பிரிட்டிஷ் தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து இங்கு கிளாஸ்கோ நகரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் காரணமாகத்தான் அவர் வரவில்லையா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்ட போது, அப்படியான ஆர்ப்பாட்டங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ பயந்தவர் இல்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்மிடம் பதில் சொன்னார்.
சரி, இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வராத நிலையிலே அந்த பிரிட்டிஷ் தமிழர் பேரவையின் அந்த ஏற்பாடு செய்திருந்த அந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதா, அல்லது அது குறித்த தகவல் என்ன?
பிரிட்டிஷ் தமிழர் பேரவை அல்ல, இது வந்து தமிழ் இளையோர் அமைப்பு. பிரிட்டிஷ் தமிழ் இளையோர் அமைப்பு தான் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் பின்புலத்தில் அந்த சத்தம். அவர்கள் மேலதாளங்கள் முழங்க இலங்கை ஜனாதிபதி ஒரு போர் குற்றவாளி, அவரை இங்கு அனுமதிக்க கூடாது என்று கூறுகிறார்கள். கைகளிலே புலிக்கொடிகள், சிவப்பு கொடிகள் தாங்கிய வண்ணம் அவர்கள், இலங்கை ஒரு போர் குற்றவாளி நாடு, அந்த நாட்டிலிருந்து சுதந்திரம் வேண்டும், சுயாதீன விசாரணை வேண்டும் என்கின்ற கோஷங்களை தற்பொழுது எழுப்பிக் கொண்டிருப்பதை உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்க முடியும்.
சரி, அது எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது? இது
இந்த ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட 500 அதிகமானவர்கள் இங்கு வந்திருப்பதாக தெரிகிறது. பல வாகனங்கள் இந்த வீதியோரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சற்று முன்னர் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் எத்தனை பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்று நான் தகவல் கேட்டேன். அவர் அந்த இடத்தின் அளவை வைத்து 500 அளவில் என்ற ஒரு பதிலை எனக்கு சற்று முன்னர் கூறினார். ஆனால் வீதிகள் மற்ற புறங்களிலும் தமிழர்கள் நடந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் புலிக்கொடியோடு. அதனை காணக்கூடியதாக இருக்கிறது.
சரி, தொடக்க விழா இந்த எத்தனை மணிக்கு தொடங்குகிறது, அது பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சுருக்கமாக?
தொடக்க விழா சரியாக 9 பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத் திறந்து வைப்பார், இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிரிட்டிஷ் இளவரசர் தான் சற்று முன்னர் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். மகாராணியார் இன்னும் வரவில்லை, ஆனால் அவர் தான் திறந்து வைப்பார் என்றுதான் அதிகாரபூர்வமான தகவல். வீதிகளில்
மிக்க நன்றி ஜெயபிரகாஷ். மீதி தகவல்களை நாளையிலிருந்து தொடர்ந்து நமக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் செய்திகளை நமக்கு வழங்குங்கள். நன்றி.
நன்றி
ஜெயபிரகாஷ் அவர்கள் கிளாஸ்கோவில் இருந்து. அடுத்து நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் வங்கதேசத்தில் கட்டாய திருமணங்கள், ஆங்கிலம் மூலம் மீர் சபீர், தமிழில் வழங்குகிறார் சாதாத், உடன் பங்கேற்பு சங்கீதா.
சிலெட் வங்கதேசத்தின் வடமேற்கில் தேயிலை உற்பத்தி செய்யும் ஒரு பகுதி இது. இங்கிருந்து ஐக்கிய ராஜ்யத்தில் குடியேறிவிட்ட மக்கள் அனுப்பக்கூடிய பணமும் கொஞ்ச காலமாக இங்கே நல்ல அளவில் வந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவிலே வங்கதேசத்தின் சற்று செழிப்பான ஒரு இடம் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட இங்கு பெண் பிள்ளைகள் பலருக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. படித்தவர்கள் இருக்கின்ற குடும்பங்களிலே கூட அது நடக்கிறது. அப்படி கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்களில் இந்த ஷுமியும் ஒருவர்.
আমি অনেকভাবেই চেষ্টা করছি, আমি অনেক কথাই বলছি যে না এইভাবে আমি বিয়ে করব না, আমি এখন বিয়ের জন্য প্রস্তুত না, তারপরে আবার আমি মাত্র ক্লাস 10 পড়ি.
இந்த திருமணத்தை தடுக்க நான் பல வழியிலும் முயன்றேன். எனக்கு திருமணம் வேண்டாம், அதற்கு நான் தயாரில்லை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். திருமணம் நடந்த நேரத்தில் நான் 10th படித்துக் கொண்டிருந்தேன். என் படிப்பு தடைபடுவதை நான் விரும்பவே இல்லை, ஆனாலும் நிர்பந்தப்படுத்தி எனக்கு மனம் முடித்தனர்.
ஷுமி இவரது நிஜப்பெயர் அல்ல, அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதனை மாற்றியிருக்கிறோம். 2006 9 வகுப்பு விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு சென்றபோது அத்தையும் குடும்பமும் சேர்ந்து ஷுமியை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி இருந்தது. திருமணமான போது ஷுமிக்கு வெறும் 15 வயது தானாம்.
জোর করে ওরা আমার আটকে রাখছে 3 মাসের মতো আমার, যখন ওরা টের পাইছে যে আমি প্রেগন্যান্ট হয়ে গেছি তখন আমার ওরা জোর করে 3 মাস আটকে রাখছে, আমার সিলেট আসতে দেয় নাই।
நான் பிள்ளை உண்டாகி இருந்து தெரிய வந்ததும் என் மாமியார் வீட்டில் என்னை வெளியில் விட மறுத்துவிட்டார்கள். என் அம்மா வீட்டுக்கு கூட போக முடியவில்லை. 3 மாசம் முடிந்த பின்னர் தான் அம்மா வீட்டுக்கு போக விட்டார்கள்.
பிரிட்டனில் வாழும் வங்கதேசத்தவர்கள் பலருக்கு சிலெட் தான் பூர்வீகம். எனவே பிரிட்டிஷ் பிரஜைகளில் கட்டாய திருமணங்களுக்கு ஆளாபவர்கள் பலரின் திருமணம் நடைபெறக்கூடிய இடம் இதுதான். இவ்வகையான கட்டாய திருமணங்களில் பல பின்னாளில் பிரச்சனைகளில் முடிவதுண்டு. மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றுவிட்ட வங்கதேச பெண் ஒருவரை நாம் சந்தித்தோம். இந்த பெண்ணும் தனது நிஜப்பெயரை தெரிவிக்க விரும்பவில்லை. நாம் அவரை ஷைலா என்று அழைக்கலாம்.
আমি একদমই বিয়ের জন্য প্রস্তুত ছিলাম না, আর এটা হচ্ছে কি এমনভাবে এটা হয়েছে যে এত তাড়াতাড়ি ঠিক 2-3 দিনের মধ্যে
நான் அந்த நேரம் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் 2-3 நாளில் எல்லாம் சட்டென நடந்து விட்டது. சிந்திப்பதற்கு கூட எனக்கு இடம் தராமல் நேரம் தராமல் அவசரப்படுத்தி விட்டார்கள்
என்றார் ஷைலா. இவரது குடும்பத்தில் படித்தவர்கள் இருந்தும் பண வசதி இருந்தும் பிரிட்டனில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என நினைத்து அங்கு வாழ்ந்த ஒருவருக்கு இவரை கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். கல்யாணம் முடிந்து பிரிட்டன் போய் பார்த்த பின்னர் தான் தெரிந்ததாம் இவரது கணவருக்கு பெண்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. தொடர்பு வைத்திருந்த பெண்ணொருவர் மூலமாக அவருக்கு பிள்ளையும் இருந்திருக்கிறது. தனக்கும் பிள்ளை பிறந்துவிட்ட நிலையில் இந்த பெண் வங்கதேசத்துக்கு திரும்ப வர நேர்ந்தது. இப்போது இவருக்கு உடம்பு சரியில்லை. தன் பிள்ளைக்காகவாவது இவர் பிரிட்டன் திரும்ப முயற்சித்து வருகிறார். ஷைலாவுடைய நிலை இது. ஆனால் ஐக்கிய ராஜ்ய பிரஜைகள் சம்பந்தப்படுகின்ற கட்டாய திருமணங்கள் சிலெட்டில் அண்மை ஆண்டுகளில் குறைந்திருப்பதாக தெரிகிறது என்கிறார் சிலெட்டின் திருமண பதிவாளர்களில் ஒருவரான மெய்னுதீன் அகமது.
আগে বিদেশ থেকে ছেলেমেয়ে প্রচুর এখানে আসতো, ছেলেমেয়ের গার্জিয়ানরা আইসা এখানে বিয়ে শাদি দিত, ইদানিং এখন এই ব্যাপারে একেবারে কমে গেছে।
வெளிநாடுகளில் குடியேறிவிட்ட வங்கதேச மக்கள் பலர் இங்கே வந்து தமது பிள்ளைகளுக்கு இளவயதிலேயே திருமணம் முடிக்கின்ற நிலை இருந்து வந்தது. ஆனால் இப்போது அப்படி வருகின்றவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது. பிள்ளைகளுக்கு இளவயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் போக்கும் மாறி வருகிறது என்றார் மெய்னுதீன் அகமது. பிரிட்டிஷ் பிரஜைகள் குழந்தை திருமணத்திலும் கட்டாய திருமணத்திலும் ஈடுபடுவதை தடுப்பதில் சிலெட்டில் இருக்கின்ற பிரிட்டிஷ் தூதரகமும் பங்காற்றி வருகிறது என்று சொல்லலாம். ஆனாலும் இவை போதாதென்கிறார் பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சிலெட் பிராந்திய தலைவரான சையீதா ஷிரின்.
বাল্য বিয়ে এখন কিন্তু কমেছে, এই ক্ষেত্রে আমি বলবো, কারণ বাল্য বিয়ে কমেছে কেন, প্রশাসন এবং বিভিন্ন বেসরকারি সংগঠন কিন্তু
போதிய வயது வராமலேயே செய்து வைக்கப்படுகின்ற திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அரசாங்கமும் அரசு சாரா நிறுவனங்களும் அது பற்றி தற்போது விழிப்புடன் இருக்கிறார்கள். இளம் பெண்களும் விழிப்புடன் இருக்கிறார்கள். திருமணத்துக்கு நிர்பந்திக்கப்படும் இளம் பெண்கள் தம்முடைய தோழிகளுக்கு சொல்லி அவர்கள் வழியாக திருமணம் தடுக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கிராமப்புறங்களில் ஏழை குடும்பங்களில் இன்னும் அவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதனை திருப்தியான சூழ்நிலை என்று கூறிவிட முடியாது.
இது ஒரு புறமிருக்க, ஏற்கனவே கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள் பலருக்கு அதை நினைத்து வருந்தாமல் இருக்க முடியவில்லை. ஷைலாவுக்கு திருமணமாகி 10 வருடங்களாகிவிட்ட நிலையிலும் இன்றும் அவர் அதை நினைத்து வருந்துகிறார்.
এটা আমার প্রতিদিন মেবি মানে প্রতি ঘন্টার মধ্যে এটা আমি রিয়ালাইজ করি কয়েকবার, যে ঠিক তখন যদি আমি একটু স্ট্রং ভাবে বলতাম যে না আমি বিয়েটা করব না বা আমি
அந்த நேரம் நான் உறுதியாக இருந்திருந்தேன் என்றால் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அதை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுகிறேன். அன்றைக்கு நான் பிடிவாதமாக நின்று மறுத்திருக்க வேண்டும். என் குடும்பமும் என்னை இந்த நிலைக்கு தள்ளாமல் இருந்திருந்தால் நான் படித்து முடித்து சம்பாதிக்க ஆரம்பித்திருப்பேன். என் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்றிருக்கும். அன்று விட்ட அந்த பிழைக்காக இன்று நானும் என் பிள்ளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
லண்டனிலே ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் நேற்று நடத்திய தி கேர்ள் சமித் என்கிற சர்வதேச மாநாட்டில் கட்டாய திருமணத்தை ஒழிக்கும் வழிமுறைகள் ஆராயப்பட்டிருக்கின்றன.
வங்கதேசத்தில் கட்டாய திருமணங்கள் ஆங்கிலம் மூலம் மீர் சபீர், தமிழ் வழங்கியவர் சாதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
உக்ரைனின் கிழக்கு வட்டகையில் 2 போர் விமானங்களை ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆட்கடத்தல் வளையம் ஒன்றை கனடாவின் ஹாமில்டன் நகரில் நடத்தி வந்த ஹங்கேரியர்கள் 20 பேரை கனடிய அரசாங்கம் நாடு கடத்தியிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்திலே கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.